நாளைக்கு கிறிஸ்துமஸ் என்று நான் அறிந்திருக்கிறேன். அதை அறிந்து இந்த ஜெப கூட்டத்தை நடத்தணுன்ற ஒரு உணர்வுல நம்ம தொடர்ந்து பார்க்கிற சங்கீதம் இன்னைக்கு எடுக்காம இந்த கிறிஸ்துமஸ்க்கு ஏற்ற ஒரு காரியத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் ஜெபத்துக்கு தியானமாக என்பதை நான் நினைச்சிருக்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல ரொம்ப ஒரு விதத்துல கொண்டாட்டம் சந்தோஷம் ஒரு செலிப்ரேஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையான விசுவாசிகளுக்கு பல நேரங்களில் இது ஒரு குழப்பமான டைம் ஆனஸ்டா. ஏன்னா பல வகையான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் போகும்போது இந்த சூழ்நிலையில ஆண்டவருக்கு பிரியமான விதத்தில் என் மனசை நான் எப்படி காத்து கொள்வது, எந்த ஒரு மனநிலையோடு எந்த ஆட்டிடியூடு எனக்கு இருக்கணும் இந்த டைம்ல அப்படின்றத நம்ம எல்லாம் கேட்டு பார்க்கணும். ஏன்னா பல குழப்பங்கள் பல பிஸி பல நேரம் அதெல்லாம் நடக்கும்போது இதை வந்து ஒரு முக்கியமான இயேசுக்கு மிக மிக மனுஷீகத்துல நெருங்கி இருந்த ஒரு நபர், வேற யாருமே மனுஷீகத்துல அவருக்கு இவ்வளவு அளவுக்கு நெருங்கி இருந்தாங்களா அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு நெருங்கி இருந்த ஒரு நபர், இயேசுடைய பிறப்பால நேரடியாக பாதிக்கப்பட்ட ஒரு நபர் யார் அப்படின்னு சொன்னா இயேசுடைய தாயாகிய மரியா. மரியா வந்து நமக்கு லூக்கா 1வது அதிகாரம் உங்க பைபிள்ல நீங்க திறந்துக்கிட்டீங்கன்னா லூக்கா 1வது அதிகாரம் 46வது வசனத்துல தேவதூதன் இப்பதான் உனக்கு ஒரு குமாரன் பிறப்பார் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாரு. அனௌன்ஸ் பண்ணி எலிசபெத் சந்திக்க அந்த அம்மா போகுது. போகும்போது அங்க நடக்கிற காட்சிகளுக்கு ஒரு ஒரு ரெஸ்பான்ஸ் ஆக மரியா கிட்ட என்ன பார்த்து நம்ம படிக்கிறோம்னா, கிறிஸ்துமஸ் டைம்ல தேவனுக்கு பிரியமான மனநிலை நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு ஆராதிக்கிற ஒரு மனநிலமா நமக்கு இருக்கணும். பாருங்களா, தேவன் இவ்வளவு பெரிய அதிசயத்துல நிரம்பி போய் நன்றியில நிரம்பி போய் இவ்வளவு பெரிய காரியத்தை ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரே என்பதை நினைத்து பார்த்து நம்ம சுயத்தை மின் மறக்கிறதுன்றோம் இல்லைங்களா, நம்மள நாமளே மறந்து நம்முடைய சுயநல தனிப்பட்ட தேவைகள் சூழ்நிலைகளை மறந்து தேவனுடைய தேவனை பற்றிய நினப்புல தேவன் எவ்வளவு பெரிய காரியம் செஞ்சிருக்கிறாரேன்ற துதி ஆராதனையில நம்மளே நாமளே இழக்கிறது அதான ஆராதனை இல்லைங்களா. நம்மள நாமளே மெய்மறந்து தேவனை துதி துதியில நாம் முழுகி போறது அதான் ஆராதனை. அதான் இந்த சூழ்நிலையில ஆண்டவர் நம்ம கிட்ட விரும்புகிற ஒரு காரியம் சரிங்களா. அதுதான் சுயநலமற்ற ஒரு காரியம். நம்ம என்ன காரியம் நம்ம செய்யறோம்னா ஆராதனை. ஒரு பாட்டு எழுதுறவர் எழுதி இருக்கிறாரு, ஆச்சரியத்துல ஆண்டவர் மேல இருக்கிற அன்புல துதியில நம்மள மெய்மறந்து இருப்பதுதான் ஆராதனை. எந்த அளவுக்கு நன்றியில அதிசயத்துல நம்ம நிறைஞ்சி போகிறோம்னா நம்மள நாமளே இழந்து ஆண்டவரை ஆராதிக்கிறோம் துதிக்கிறோம். சரி, அப்படிப்பட்ட ஒரு ஆராதனையில நிரம்பி இருக்கு நிரம்பி அந்த அம்மா யார் சொன்னது புதிய ஏற்பாடுல சங்கீதங்கள் இல்ல அப்படின்ற மாதிரி புதிய ஒரு பாடல எழுதின முதல் சங்கீத சங்கீதக்காரன் என்றும் சங்கீதக்காரியாக அந்த அம்மா மாறிட்டாங்க. முதல் சங்கீதம் புதிய பாட்டிலேயே அந்த அம்மா தான் எழுதிச்சு பாடி அதை எழுதப்பட்டது. லூக்கா அதை எழுதுற அந்த அம்மா பாடினது அதுக்கு பெரிய பேர் கூட மேக்னிஃபிகண்ட் அப்படின்ற ஒரு பேர் இந்த பாடலுக்கு இருக்கு. அந்த சங்கீதம் வந்து 1வது அதிகாரம் 46ல இருந்து 55 வரைக்கும் வருது. நீங்க பார்க்கலாம், ஒரு அதிசயமான பாட்டு, ஒரு ஆராதனையின் பாட்டு, இயேசுடைய சிறப்பை கொண்டாடுகிற ஒரு பாட்டு. தேவிக்கு இப்பதான் தெரியும் தான் தேவகுமாரனுடைய தாயாக போகிறோம். பரிசுத்தாவி தன்மேல் நிழல் கொண்டு தனக்கு பிறக்கிற புள்ளை தேவனுடைய குமாரனாக இருக்க போகிறது. அவர் மிகவும் உன்னதமானவருடைய குமாரன் என்று கருதப்படுவார். 32வது வசனத்துல சொல்லப்படுது, அவர் தாவீதின் சிங்காசனத்தை எடுத்து என்றென்றும் அரசாளுவார். அதெல்லாம் கேள்விப்பட்ட மேரி ஒரு ஒரு நன்றியில நிரம்பி அதிசயத்துல நிரம்பி அந்த அம்மா வெடிஞ்சு தாங்க முடியாம வெளிவருகிற ஒரு பாடலாக இந்த பாடல் இருக்கு. நம்ம எல்லாம் மேடி வேதத்துல போட்டிருக்கிற மரியாதை ரொம்ப மதிக்கிறோம். அந்த மரியாதை எடுத்து இப்போ மரியான்னு சொன்னாவே எல்லாருக்கும் மனசுல ரோமன் கத்தோலிக் மரியாதை தான் ஞாபகம் வருது. அது ரொம்ப பைபிள்ல போட்டிருக்கிற மரியாதை அந்த மரியாதைக்கும் கொஞ்சம் கூட தொடர்பே இல்லை. அது பல பல விதமான கள்ளப்போதகம் ரோமன் கத்தோலிக்கு கிளப்பி அந்த தவறான எண்ணம் மேரிக்கு கொடுத்திருக்கிறத நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுல அஞ்சு காரியங்கள் மேரியை பத்தி தவறா சொல்றத ரோமன் கத்தோலிக் ஏற்படுத்தி இருக்குது. ஒன்னு வந்து மேரி வந்து ஒரு மாசற்ற இன்னாக்குலேட் கன்செப்ஷன் ஆஃப் மேரின்வாங்க. மேரி வந்து இயேசு பாவம் இல்லாம பிறந்தது மாத்திரம் இல்ல, மரியாலும் பாவம் இல்லாம பிறந்திருக்கிறதாக, மூல பாவம் எந்த விதத்திலயும் மரியாவை பாதிக்காததாக நம்ம அவங்க சொல்றத பார்க்கிறோம். ரெண்டாவது மேரி வந்து பாவம் இல்லாம வாழ்ந்ததாக, பிறந்தது மாத்திரம் இல்ல அந்த அம்மா எந்த பாவமும் செய்யவில்லை அப்படின்றதும் சொல்லப்படுறதை நம்ம பார்க்கிறோம். எந்த பாவமும் செய்யல. மூன்றாவதாக மேரி தொடர்ந்து ஐ திங்க் டேனியல் ராஜ் மியூட்ல போகணும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வருது. இல்லைன்னா ஹோஸ்டா இருக்கிறவங்க அவங்களை மியூட் பண்ணுங்க. மூன்றாவதாக மேரி வந்து தொடர்ந்து ஒரு கன்னியாக இருந்ததாக சொல்லப்படுறத நாம் பார்க்கிறோம். ஒரு இயேசு பிறந்த பிறகு எந்த மனிதனும் அறியாத விதத்தில் மேரி இருக்கிறத நாம் பார்க்கிறோம். நாலாவதாக மேரி வந்து பரலோகத்துக்கு ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டதாக ரோமன் கத்தோலிக் சபை சொல்றதை பார்க்கும். பாவம் இல்லாம பிறந்திருக்கிறாங்க, பாவம் இல்லாம வாழ்ந்திருக்கிறாங்க, கன்னி மரியாதை இருந்திருக்கிறாங்க, அதோடு பரலோகத்துல அவங்க ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறாங்க. பரலோகத்துல ஒரு உயர்ந்த ஸ்தானம் கொடுக்கப்பட்டு பரலோக ராணியாக அவங்க வீட்டிருக்கிறாங்க. ஒரு அதிகாரம் ஒரு இறையாண்மை இடத்தை கொண்டு இந்த அஞ்சு போதகம் தான் மேரிக்கு எல்லா விதங்கள்ல சிலைகளும் ஆலயங்களும் எல்லாம் சர்ச்சில் கெத்தீட்ரல்ல வீடுங்கள்ல ரூம்ல ஹோட்டல்ஸ்ல எல்லா இடங்களையும் மேரி பணம் வர்றது. ஏன்னா இந்த அஞ்சு கள்ள போதகனால அதெல்லாம் பொய்யும் நமக்கு தெரியும். நம்ம எல்லா வசனங்களை எடுத்து காட்ட வேண்டியதுல இந்த ஒரு சங்கீதமே, அந்த அம்மா வாயில இருந்து பாடின சங்கீதமே அந்த முழு காரியமும் பொய் என்பதை சொல்லுகிறதாக நமக்கு இந்த சங்கீதம் இருக்கு. ஏன்னா இந்த சங்கீதத்துல மேரி தன்னை ஒரு பாவியாக பார்த்து அவங்க சொல்றது எல்லாமே தப்புன்றத காட்டுறாங்க. என் ரட்சகரை நான் தொழுது கொள்வேன், ஐ பிரேஸ் மை சேவியர். அது மாத்திரம் இல்ல, தன்னை ஆராதிக்கணும்ன்ற மாதிரி இல்ல, தானே ஒரு ஆராதிக்கிற ஒரு பெண்ணாக ஒரு தன்னை மனுஷியாக தன்னை காண்பிக்கிறாங்க. ஆராதனை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இல்ல, ஆராதிக்கிறவராக ஆராதனை செலுத்துகிறவராக தன்னை காட்டுறாங்க. அது மாத்திரம் இல்ல, அந்த ஆராதனை எப்படி செய்யணும்ன்றதுக்கு ஒரு நல்ல மாதிரியாகவே மேரி இந்த சங்கீதத்தில் இருக்கிறது. இந்த ஒரு அருமையான ஒரு பாட்டு. இதுல பல பகுதிகள், ஒரு டைமண்ட் மாதிரி பல பகுதிகள் இருந்தாலும் வசன வசனமாக நம்ம ஒரு கால லூக்காவை படிச்சோம்னா அதை பார்க்கலாம் நம்ம. ஆனா வெறும் சுருக்கமாக இன்னைக்கு இந்த கிறிஸ்துமஸ் கேட்கபடி கிறிஸ்துமஸ் சூழ்நிலையில நம்முடைய ஆராதனை என்னன்றத மரியாதைக்கு நாலு காரியங்கள் படிக்கணும். என்ன ஆராதனைனா 46-47 ரெண்டு வசனங்கள்லயே பாருங்கள் ஆராதனைனா என்னன்னு படிக்கிறோம். 46 நான் படிக்கிறேன். அப்பொழுது மரியாள், என் ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி இரட்சகராகிய தேவனில் கலி கூடுகிறது, அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். இந்த ரெண்டு வசனங்கள் நமக்கு ஆராதனைனா என்னன்னு நாலு காரியங்கள் கற்றுக் கொடுக்கிறது. முதலாவது ஆராதனைன்றது அது உள்ள இருந்து வரணும். உள்ளத்துல இருந்து வரும். பாருங்கள எங்களுக்கு மரியாதையில சொல்றத பார்க்க, என் ஆத்மா, என் ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. அடுத்த வசனம், என் ஆவி, என் ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி தேவனில் களி கூறுகிறது. ஆத்மா ஆவி ரெண்டு வார்த்தை பயன்படுத்துது, ரெண்டுமே வித்தியாசம் இல்லை, ரெண்டுமே ஒன்னுக்கு ஒண்ணுக்கு பயன்படுத்துகிற ஒரு இது. வெறும் அந்த மாத்தி மாத்தி சொல்லணும் என்பதற்காக பயன்படுத்துறது மாத்திரம் இல்லாம, இது வந்து மரியாவுடைய பாஷையில தன் உள்ளத்துல இருக்கிற சகலமும், என் ஆத்மாவே என் முழு உள்ளமே தாவிது சொல்றாரு. மரியா வேற விதத்துல, என் ஆத்மாவே என் ஆவியே அப்படின்னா, என் உள்ளத்துல இருக்கிற எல்லாமே எந்திரிச்சு கடவுளை நன்றி செலுத்தணும். வர்ஷிப் வந்து ஆராதனை உள்ளத்துல இருந்து வரணுங்க. நம்ம வெளியில செய்யற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, வெளியில ஞாயிற்றுக்கிழமை வந்து ரெண்டு பாட்டு பாடுறது இல்ல. ஆராதனை, உண்மையான ஆராதனைனா இந்த ரெண்டு வார்த்தைகளை நமக்கு என்ன காண்பிக்கப்படுது, அது உள்ளத்திலிருந்து வரணும். அது நம்ம மனது, நம்முடைய இருதயம், நம்முடைய ஆவி தொடர்புடையது. அதான் மரியா கிட்ட பார்த்தோம், ஒரு பெரிய ஆர்கெஸ்ட்ரால பல காரியங்கள் செயல்படும் போது தான் அந்த பாட்டு நல்லா வரும்ன்ற மாதிரி, நம்ம உள்ளத்துல இருக்கிற ஒவ்வொரு காரியமும் சரியான விதத்தில் நம்ம இருதயம், நம்ம மனது, தேவன் செய்த இறக்கங்கள், தயவுகளை நினைச்சு பார்த்து ஞாபகத்துக்கு கொண்டு வந்ததை நினைக்கும் போது, அதுக்கு ஒரு பதிலாக நம்ம இருதயத்துல உணர்ச்சிகள் எழும்பும் போது, அதெல்லாம் சிந்திச்சு பார்த்து தேவன் எவ்வளவு சரிதான காரியங்களை செய்திருக்கிறார் நம்ம மனது ஆழமா யோசிச்சு பார்த்த உடனே, அத நம்ம உணர்ச்சி, அதுக்கு ஏற்ற உணர்ச்சிகள் நம்ம இருதயம் கொண்டு வருது, நம்முடைய சித்தம் அதுக்கு தீர்மானம் செய்து தேவனை ஆராதிக்குது, நம்முடைய மனசாட்சி அது சந்தோஷத்துல நிரம்பி ஒரு அற்று எவ்வளவு காரியங்கள் நம்ம செய்யற காரியங்கள் மனசாட்சி ஒத்துக்கிறது இல்ல, அதனாலதான் நமக்கு சமாதானம் இல்லை. ஆனா இந்த ஆராதனையை செய்யும் போது நம்ம மனசாட்சி துள்ளி குதிச்சு, இதுக்காகத்தான் நீ படைக்கப்பட்ட, இதுதான் நீ நேர்த்தியா செய்வதற்காகத்தான் நீ உன்னோடு இருக்கிற, உனக்கு சுவாசம் ஜீவன் இருக்கிறது இதுக்காகத்தான் இதை செய்யு, மனசாட்சியும் சொல்லி குதிச்சு நம்ம முழு உள்ளமே ஒவ்வொரு ஒரு பேண்ட்ல பல மியூசிக் வாசிக்கிற மாதிரி, மனது, இருதயம், ஆத்மா, மனசாட்சி எல்லாமே நிரம்பி செய்துதான் ஒரு ஆராதனை. ஒவ்வொரு எலிமெண்ட்டும் அதுல பங்கு தரணும், அவதான் ஒரு ஹார்மோனியஸா ஒரு அழகா அந்த ஆராதனை வரும். என் முழு உள்ளமும் தேவை ஆராதனை செய்யறதுக்கு, அது உள்ளத்துல இருந்து வரணும், அது பொங்கி வரணும். ஆராதனை சேர்த்துக்கு வந்துட்டு ஒரு பாட்டை பாடுறது இல்ல, ஒரு வசனங்களை படிச்சிடுறது இல்ல, ஒரு பிரசங்கத்தை கேட்கறது மாத்திரம் இல்ல, ஒரு ஆராதிக்கிற இருதயம் செய்யக்கூடிய காரியங்கள் தான் அது. ஆனா அது அந்த காரியங்களே ஆராதனையாக மாறி விடாது. ஆராதனையில சம்பந்தப்பட வேண்டிய முக்கியமான ரெண்டு காரியம், நம்முடைய ஆத்மா, நம்முடைய ஆவி அப்படின்னா நம்முடைய முழு உள்ளமும் அதுல சம்பந்தப்படணும். முதலாவது ஆவி ஆத்மா நிரம்பி போய் ஆராதிக்கிறத நம்ம பார்க்கலாம். அதான் ஆராதனை. அந்த அம்மா அந்த ஆராதனையை செலுத்துது, என் ஆத்மாவே என் ஆவியே கர்த்தருக்குள் களி கூறுகிறது. இந்த மாதிரி எது இல்லாம வெளிப்பிரகாரமா செய்யற காரியங்கள், அநேக காரியங்கள், இப்ப கிறிஸ்துமஸ் என்ற இயேசுடைய பிறப்பை கொண்டாடுறோம் சொல்லிக்கிட்டு வெளிப்பிரகாரமா, இது ரெண்டும் இல்ல, உள்ளத்துல என் ஆத்மா ஆவிக்கு வேலையே கொடுக்காம வெறும் வெளிப்பிரகாரமா செய்கிற காரியங்கள், நீங்களே கேட்டு பாருங்க உங்க மனசாட்சி, அது ஆண்டவருக்கு எவ்வளவு பிரியமா இருக்க போகுது, ஒரு ஆண்டவர் எவ்வளவு மெச்சித்துக் கொள்ள போறாரு. பழைய பாடல திருப்பி திருப்பி இஸ்ரவேல அவர் கடிந்து கொண்டு திட்டினது எதுக்கு, உங்கள் நாவினால் உதடுகள் நாள் மாத்திரம் எனக்கு கனம் செய்கிறீங்க, வெறும் வெளிதேசம் தான், ஆனா உங்க இதயமும் என்னை விட்டு தூரமா இருக்கு. சரிங்களா, அதான் இருதயத்துல ஆராதனை இருக்கணும். இயேசு என்ன சொன்னாரு, தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை ஆராதிக்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறோம். ஆவியோடு இதயம் நிரம்பி போய் ஆண்டவர் இப்பேற்பட்ட காரியத்தை செஞ்சிருக்கிறாரே, தன்னுடைய குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்பி எவ்வளவு பெரிதான ரட்சிப்பு காரியம் செய்திருக்கிறாரேன்றதுக்கு நமக்கு ரெஸ்பான்ஸ் என்னவா ரெஸ்பான்ஸ் கொடுக்கிறோம் நம்ம, வெறும் வெளிப்பிரகாரமா ஒரு கொண்டாட்டத்தை பண்ணிட்டு தான் ஆண்டவரே அப்படின்னு மூஞ்சில விசுற மாதிரி விசுறமா அவருக்கு. நம்ம உள்ளத்துல இருந்து ஆத்துமா ஆவியும் என் ஆத்துமா ஆவி என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறது. எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறாரு. அதாங்க உண்மையான ஆராதனை, உண்மையான ஆராதனை, உண்மையான கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் உள்ளத்துல இருந்து முதலாவது வரணும். உள்ளத்துல இருந்து வந்து அதுக்கப்புறம் வெளியே ஏதாவது செஞ்சுக்கிட்டா ஓகே. உள்ளத்துல இல்லாம வெளியில செஞ்சு ஒரு பிரயோஜனம் இல்லை, ஆண்டவருக்கு பிரியமும் இல்லை. ரெண்டாவது ஆராதனைனா என்ன? அது ரொம்ப தீவிரமானது. பாருங்களேன், இந்த அம்மா என்ன சொல்லுது, என் ஆத்மா தேவனை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் ஆண்டவரில் களி கூறுகிறது, மகிமைப்படுத்துகிறது. வார்த்தை வந்து இங்கிலீஷ்லயும் சரி தமிழ்லயும் சரி ரொம்ப ஸ்ட்ராங், மேக்னிஃபை. அந்த ஸ்ட்ராங்னஸ் ரெண்டு பாஷையிலும் இல்லை. அது மேக்னிஃபைன்ற ஒரு வார்த்தை வந்து என் ஆவி தேவனை மேக்னிஃபை பண்ணுது. மேக்னிஃபைன்ற ஒரு வார்த்தை வந்து மெகாலோனோ அப்படின்ற கிரேக்க வார்த்தை. நமக்கெல்லாம் மெகா அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மெகா போன்னா ரொம்ப சத்தம், ரொம்ப பெருசுன்னு அர்த்தம், ரொம்ப பெருசு. மெகா அப்படின்னா மெகா சேல், கிறிஸ்துமஸ் மெகா சேல்லாம் போடுவாங்க, ரொம்ப பெருசுங்க அப்படின்னு மாதிரி ஒரு வார்த்தை. இந்த மாதிரி என்ன சொல்லுது, அந்த வார்த்தை வந்து என் ஆவி வந்து அந்த தேவனை நினைச்சு பார்த்து 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 மரியா அந்த ஆண்டவர் செஞ்ச காரியங்கள் எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறாருன்னு அப்படியே பொங்கி 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 அப்படியே ஒரு பலூன் ஊதுற மாதிரி ஊதி போய் நன்றியில அதிசயத்துல ஆச்சரியத்துல முழுகி போய் மேக்னிஃபை பண்ணது தேவனை. பெருசு பெருசாயிட்டு இருக்கு அவரை பத்திய சிந்தனை, அவருடைய மகிமை எனக்கு உணர்ந்து 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 அவரை நான் துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன். அப்படியே சந்தோஷம் பொங்குது, ஆனந்தம் பொங்குதே. மேக்னிஃபை தி லார்ட். அவர் பெருசுபடுத்தி என் ஆத்மாவே ஆனந்தத்துல தாங்க முடியாம பொங்குது. அதோடு இல்ல கலிகூறுது. பாருங்கள, நம்ம அடிக்கடி தமிழ்ல பயன்படுத்துற வார்த்தை பைபிள்ல வருது, அது என்னன்னு புரிஞ்சுக்கிறது இல்ல. ரொம்ப சந்தோஷத்திலயும் உச்சகட்ட சந்தோஷம் தான் கலிகூறுதுன்னு பயன்படுத்துது. ஒரு தாங்க முடியாத சந்தோஷங்க, சொல்லி முடியாத சந்தோஷம், மகிமையும் சொல்லி முடியாத அன்ஸ்பீக்கபிள் ஜாய். அதான் ஒரு ஆர்வத்துல ஆனந்தத்துல நிரம்பி போய் தாங்க முடியாம இதயமே பொங்கி வழியிற அளவுக்கு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தின் வெளிப்பாடாக வருகிற பாடல் தான் இது. என் ஆத்மா என் ஆவி தேவனில் களி கூறுகிறது. அதனோட தாங்க முடியாம வருகிற பாட்டு என்ன ஒரு பாட்டு, யோசிச்சு பாருங்க. என்ன ஒரு உள்ளத்துல களி கூறுதல், எத்தனை வேலையில சொல்ல முடியும். கிறிஸ்துமஸ் வந்திருக்குது, என் உள்ளத்துல இப்படி ஒரு ஆனந்தமும் களி கூறுதலும் இருக்கு. என்னதான் செலிப்ரேஷன் பண்ணி, என்னதான் ஸ்டார கட்டி, என்னதான் ட்ரெஸ் வாங்கி இது போட்டாலும் மரியா திரிந்த அந்த சந்தோஷம் உங்களுக்கு இருக்கா? என் ஆத்மா களி கூறுகிறது, ஆனந்தத்துல நிரம்பி இதயமே பொங்கி வழிகிறது. அந்த ஆனந்தம் உங்களுக்கு இருக்கா? அந்த உள்ளுக்குள்ள ஆனந்தம் இல்லாம வெளியே இதெல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம்? யோசிச்சு பாருங்களேன், ஆனந்த் களி கூறுகிறது. அது உண்மையான ஆராதனையில தான் வரும். ஓவர் ஜாய், தாங்க முடியாத சந்தோஷம். முதலாவது ஆராதனை உள்ளந்து வர்றது. ரெண்டாவது நம்ம மைண்ட் யோசிச்சு மரியாவுடைய ஒரு குணம் என்ன பாக்குறோம்னா, அங்க நடக்கிற காரியங்கள்லாம் கவனிச்சு கவனிச்சு அவன் மனசுக்குள்ள அதை வைத்து ரொம்ப ஆழமா சிந்திச்சு கொண்டு இருந்ததாக பார்க்கிறோம். She pressured, she kept pondering in her heart. And the இதயத்திலேயே சிந்திச்சு 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 பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. தேவன் எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறார். அதை சமைச்சு பார்த்த அவ மூளை யோசிச்சு 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 பார்த்த அந்த மூளை அதனால கவர்ந்து போய் அந்த கவர்ந்து அந்த சிந்தனையில இதயம் வந்து ஆனந்த உணர்ச்சிகளை கொடுத்து அதே நன்றியில எழுந்தது, உணர்ச்சிகளை நிரம்புது, இதயமே வலி நிரம்பி பொங்கி பொங்கி சந்தோஷத்துல தீவிரமான ஆராதனை வருது. நமக்கு இப்படி வருதா? யோசிச்சு பாருங்களேன். ஆராதனை உள்ளார்ந்த இதயத்தையும் ஆத்மாவையும் சம்பந்தப்பட்டது. அது ரொம்ப தீவிரமானது, தீவிரமானது தான் வர்ஷிப் இல்லைங்களா? தேவன் இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறாரு, சிந்திச்சு பார்த்து அவர் எவ்வளவு தன்னுடைய குமாரனே இந்த உலகத்துக்கு எப்படி அனுப்பி இருக்கிறாருன்னு ஆழமா மரியா சிந்திச்சு பாண்டர் பண்ணிச்சு யோசிச்சு பார்த்துச்சு மனசுல நினைச்சு நினைச்சு பார்க்கும் போது அதுக்கேற்ற உணர்ச்சி வந்து அதனோட விளைவாக வெடிஞ்சு வந்த ஒரு பாடல் நன்றி பாடல் தான் இந்த சங்கீதம். ஒரு தீவிரமான ஒரு பாடல் ஆராதனை முதலாவது உள்ளார்ந்தது மாத்திரம் இல்ல ஆராதனை ரொம்ப தீவிரமானது மேல் பார்வையானது இல்ல பாருங்களேன் நம்ம ஆராதனை எவ்வளவு மேல் பார்வையானது யோசிச்சு பாருங்களேன் மனசுக்கு உணர்ச்சிக்கு மனதுக்கு எந்த சம்பந்தம் இல்லாத ஆராதனை அதெல்லாம் ஆராதனையா யோசிச்சு பாருங்களேன் முழு இதயத்தோடு மரியாதை ஆராதனை செய்து பாக்குறோம் உள்ளத்துல இருந்து வருது என் ஆத்துமா என் ஆவியினது கவி கூறுது மெகா மேக்னிஃபை பண்ணதுன்ற தீவிரமான வார்த்தையை பயன்படுத்து. முழு இஸ்ரேல் வரலாறு பார்த்தோம்னா இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவர் அடிக்கடி திட்டது எதுக்குன்னா இந்த மாதிரி ஆராதனை உள்ளத்திலிருந்து வராம தீவிரமான அன்புல எனக்கு வராம வெளிப்பிரகாரமான மேல் பார்வையான காரியங்களை செய்யறதுக்கு அவர் பிடிக்கிறதே இல்லை. அவர் பிடிக்கிறதே உள்ளத்துல ஒண்ணாம அதுக்கெல்லாம் குறையில ஆறா பூசாரின்ற மாதிரி உள்ளத்துல சந்தோஷம் இல்ல நன்றி இல்ல ஆராதனை இல்ல ஆனா பண்டிகை கொண்டாடு அது அவருக்கு பிடிக்கிறது இல்லைங்களா. ஓகே மூணாவதாக அந்த ஆராதனை உள்ளத்துல இருந்து வந்தது தீவிரமானது மாத்திரம் இல்ல அது தொடர்ந்து ஒரு பழக்கமா இருக்கிறது பாருங்களேன் அது வந்து பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. என் ஆத்மா களி கூர்ந்ததுன்னு இல்ல களி கூறுகிறது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு தொடர்ந்து கண்கூர்ந்து கொண்டே இருக்கு சந்தோஷத்தில் தொடர்ந்து நிறைஞ்சிருக்க நான் இதை நினைச்சு நினைச்சு பார்த்து பாருங்க ஒரு வாட்டி நினைச்சு பார்த்து முடிஞ்சிருச்சு இல்ல நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஆராதனை வந்து இந்த நன்றி இந்த சந்தோஷம் வந்து சூழ்நிலைகள்னால வெளிப்பிரகாரமான காரியங்கள்னால அது மாறுறதோ குறையுறதோ இல்லைங்க அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம ஆராதனையுடைய ஆப்ஜெக்ட் யாரு யாரு நம்ம ஆராதிக்கிறோம் அவர் ஒருபோதும் மாறாததா இருப்பதுனால நம்முடைய ஆராதனையும் மேலையும் குறையுமா இருக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. சரியா நம்ம ஆராதனை செய்ய கத்துக்கிட்டோம்னா சரியான காரணங்களுக்காக ஆண்டவர் ஆராதனை செய்ய கத்துக்கிட்டோம்னா நம்முடைய ஆராதனை சூரியம் மேலையும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் பாருங்களேன் அதனாலதான் போன் புதிய சொல்றாரு எல்லாவற்றுக்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க எல்லா நேரத்திலையும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. எப்படி அப்படி இருக்க முடியும் அது வாழ்க்கையின் முறையாக எப்படி இருக்க முடியும்? ஏன்னா நம்ம யாருக்கு நன்றி செலுத்துறோமோ யார ஆராதிக்கிறோமோ அவர் மாறுகிறவர் அல்ல அவர் அன்பு மாறுகிறது இல்ல கிறிஸ்து மாறுறவர் இல்ல அவர் கொடுத்த ரட்சிப்பு மாறுறது இல்ல அவர் வாக்குத்தத்தங்கள் உடன்படிக்கை நமக்கு வைத்திருக்கிற எதிர்காலம் நமக்கு பண்ண காரியங்கள் எதுவுமே அவர் மாறாத இருப்பதனால் நம்முடைய ஆராதனையும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் உளுந்து எந்திரிக்கணும் நம்ம ஆராதனை உண்மையான ஆராதனை அப்படி நடக்கிறது இல்ல. ஒரு சண்டை ஒண்டி அந்த மியூசிக்கை கேட்டு அதை நினைச்சு வேண்டும் உணர்ச்சிகள் வர்றது மாத்திரம் இல்ல ஆராதனை எப்பவும் ஏன்னா நம்ம யார ஆராதிக்கிறோமோ அந்த ஆராதனை ஆப்ஜெக்ட் மாறுறது இல்ல இல்லைங்களா. நம்ம வந்து அநேக நேரத்துல அந்த சூழ்நிலைகள் மேலத்தான் கவர்ந்து நமக்கு சந்தோஷம் வருது அந்த சூழ்நிலைகள் நல்லா இருக்கும்போது சந்தோஷமா இருக்கிறோம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறோம் ஆனா உண்மையாவே அது ஆண்டவர் மேல இருக்கிற ஆராதனை இல்ல அந்த சூழ்நிலை நம்ம பிடிச்சதுனால நம்மள நமக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம சந்தோஷமா இருக்கிறது நமக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால ஆராதனைன்னு பேர்ல ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறோம் ஏதோ ஒன்று. ஆண்டவர் சரியா அவர் ஆப்ஜெக்டா வச்சு நம்ம ஆராதனை செய்தோம்னா அது இறங்கி கண்டினியூஸா இருக்கும் அந்த ஆராதனை. பார்த்தேன் வாழ்க்கையில் என்ன நடக்குதோ நடக்கலையோ நம்முடைய ஆராதனை எப்பவோ ஆண்டவருக்கு மாறாத தேவன் மேல அவருடைய மாறாத பிரசன்னம் வாக்குத்த உடன்படிக்கை அடிப்படையில நான் அவர் ஆராதிக்கிற இருக்கும்போது அவர் தொடர்ந்து நான் நன்றி செலுத்தினேன். எக்காலத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் அவர் நன்றி செலுத்தலாம் என்னுடைய கவனம் போக்கஸ் நோக்கம் அவரா இருந்துச்சுன்னா அதனாலதான் ஆபத்து மாதிரி ஆளுங்க அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் ராட்சசதி கணிதராமல் போனாலும் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருப்பேன். ஏன் அவருக்குள்ள நான் மகிழ்ச்சியா இருப்பேன். ஓகே நாலாவது ஆராதனை உள்ளத்திலிருந்து வரணும் அது தீவிரமா இருக்கணும் மேல் பார்வையா இருக்கக்கூடாது. ஆராதனை அது தொடர்ந்து இருக்கணும் சூழ்நிலைக்கு ஏற்றபடி மாறிக்கிட்டு இருக்கிறது இல்ல. ஆராதனை கடைசியாக அது தாழ்மையுள்ள இருதயத்துக்குள்ள இருந்துதான் உண்மையான ஆராதனை வரும். தாழ்மையான இருதயத்திலிருந்து தான் உண்மையான ஆராதனை வரும்.
நமக்கு இப்படி மரியாதை ஆராதிக்க முடியலன்னா அதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? நமக்கு ஒரு ஹம்பிள் ஹார்ட் இல்லை, தாழ்மையான இருதயம் இல்லை. எல்லாரும் சொல்லிக்கலாம் தாழ்மை, நான் தாழ்மை, நீ தாழ்மை, தாழ்மையோடு செய்கிறோம் ஆண்டவர்னா நம்ம ஜெபம் பண்ணிக்கலாம். ஆனா தாழ்மைனா என்னன்னு படிக்கணும், நம்ம மரியாதை சேர்ந்து படிக்கணும். தாழ்மைனா என்ன தெரியுமா? என்ன பற்றிய எண்ணங்களே எனக்கு ரொம்ப குறைவு, என்ன பற்றி எனக்கு அக்கறையே இல்லைன்றது தான் தாழ்மை. எத்தனை பேர் அந்த தாழ்மை இருக்கு? ஹார்ட் ஒருத்தர் இப்படிதான் சொல்லு, ஹம்பிள் ஹார்ட் இஸ் ஹார்ட் தட் ஹஸ் நோ தாட் ஃபார் இட் செல்ஃப். என்ன பத்தி தெரியாம தாட்டுங்களே இல்லை எனக்கு, நோ தாட் ஃபார் இட் செல்ஃப். அதுக்கு நேர் விரோத பெருமைனா என்ன? பெருமைனா என்ன பத்தியே தான் எண்ணம், நானு என் சூழ்நிலை, என் வாழ்க்கை எந்த அளவுக்கு நானுனா பெருமைன்றதே சொல்ல ஆராதனை தான் பெருமை. எந்த அளவுக்கு என்ன பெருசா நினைக்கிறேன்னா நான் என்னையே ஆராதிக்குது, நான் தான் முக்கியம், என் சூழ்நிலை தான் முக்கியம், எனத்தான் முக்கியம், ஆண்டவரும் எனக்கு வேலைக்காரர் தான், என் பெருமைக்கு வேலைக்காரர் தான், என் ஆண்டவர்கிட்டே நான் போட்டி போடுவேன், நான் தான் முக்கியம், அதான் பெருமை. தாழ்மைன்றது என்ன பத்தி எனக்கு அக்கறையே இல்லை. நீங்க யாராவது உங்களுக்கு மரியாதை மாதிரி நமக்கு நன்றி இல்லை, ஆண்டவர் நமக்கு வாக்கு சத்தங்களை நிறைவேற்றாததுனால இல்ல, நம்மளை ஒரு நல்ல ஒரு நிலையில வைக்காததுனால இல்ல, நமக்கு நம்முடைய கவனம் எல்லாம் நம்ம மேலதான், நம்ம எதுக்கு நம்ம தகுதியோ நம்ம நினைக்கிறோமோ அதுக்கேற்றபடி எனக்கு கிடைக்கல, நான் எதுக்காக ஜெபிக்கணும், எதை எதிர்பார்க்கணும் அது எனக்கு கிடைக்கல. அதனாலதான் நம்ம நன்றியில நிறைஞ்சது இல்ல, நம்முடைய கவனம் எல்லாம் நம்ம மேல. நம்ம வாழ்க்கையில நல்லா நடக்கும் போது ஆண்டவரை நன்றி செலுத்துறோம், நல்லா இல்லைன்னா ஆண்டவருக்கு நன்றி இல்ல, ஆராதனை இல்ல. ஏன் ஆண்டவரை ஆராதிக்கிறேன் பேர்ல என்னத்தான் நான் ஆராதிக்கிறேன்? தாழ்மைன்றது என்ன பத்தி அக்கறை இல்லைங்க, என்னுடைய கவனம் எல்லாம் தேவன் மேல, என்ன நடக்குதோ என்ன இருக்குதோ அதெல்லாம் அதுக்கப்புறம், ஆனா ஆராதனை தேவனுக்கு நான் செலுத்தும், அவரை நான் மகிமைப்படுத்துவேன். தேவன் பெருமை உள்ளவனை வெறுக்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபையை அளிக்கிறார். அந்த தாழ்மை உள்ளவனுக்கு அளிக்கிற கிருபையின் வெளிப்பாடு தான் ஆராதனை. அவனால தான் ஆராதனை செலுத்த முடியும். மரியா மாதிரி நம்மனால இன்னைக்கு ஏன் செலுத்த முடியல? ஏன் இந்த அளவுக்கு நமக்கு நன்றி இல்லை கிறிஸ்துமஸ் நினைச்சோம்னா? ஏன்னா பெருமையான இருதயம் நமக்கு. பாருங்க மரியாவுடைய தாழ்மையை பாருங்க, 48வது வசனத்துல அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அடிமையின் தாழ்மையை, ஹம்பிள் கண்டிஷன் ஆஃப் இஸ் ஹேண்ட்மேட் அடிமை. நான் மரியாதை இருக்கிற பெரிய ஆச்சரியம் இந்த எல்லா காரியத்திலையும் நினைக்க முடியாத ஆச்சரியம் என்ன தெரியுமா? கொஞ்சம் கூட பொருட்டு இல்லாத என்ன போய் ஆண்டவர் பார்த்தாரு, அது ஆச்சரியமா இருக்கு. பாருங்க தன்னை பத்தி ஒண்ணும் சொல்றது இல்ல, என் ஆத்துமா கழி கூறுது, என் தேவன்ல கழிவு எல்லாமே தேவன் மேல. யோசிச்சு பாருங்களேன். ஆக்சுவலா நம்ம யாராவது, நமக்கு யாராவது, நீங்க பெண்ணு எழுதுறீங்க, உங்களுக்கு யாராவது இப்படி மரியா மாதிரி நியூஸ் வந்துருந்துச்சுன்னா, இந்த மாதிரி பாட்டை பாடுறது வந்து நிறைய பெண்ணுங்க உலகத்துல ஒப்பாடிதான் வச்சிருப்பாங்க. ஏன் சொல்லுங்க? உனக்கு எனக்கு ஒரு ஆம்பள இல்லாம எனக்கு ஒரு குழந்தை பிறக்க போதா, அந்த குழந்தை நான் போய் ஊருக்கு எப்படி இதெல்லாம் எல்லாருக்கும் சொல்லுவேன்? யாருக்காவது போய் இந்த கதையை சொன்னோம்னா, தேவதூதன் வந்தாரு எனக்கு ஆம்பளை இல்லாம ஒரு குழந்தை பிறக்க போதுன்னா என்ன சொல்லுவாங்க? மரியா எத்தனையோ கதைகளை கேட்டோம் உலகத்துல, இந்த மாதிரி ஒரு கதை சொன்ன பெண் யாருமே இல்லம்மா. நீ செஞ்ச தப்புக்கு இப்படியா ஒரு போய் சொல்லுவேன்னு சொல்லி என்ன என்ன கேவலப்படுத்துவாங்க? மேலும் தானும் வாழ்ந்து ஒரு குடும்ப வாழ்க்கை நடத்தலாம்னு கல்யாணம் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிற பெண் எவ்வளவு கனவுகளோடு இருப்பா, யோசிச்சு பாருங்களேன். தன்னுடைய ஊர்காரத்தை கேட்ட உடனே தன்னை, அதான் அந்த காலகட்டத்துல அந்த கலாச்சாரத்துல தன் தேசிப்பனை செஞ்சான்னு இழுத்து போட்டு நடு ரோட்ல கல்லறிஞ்சு கொல்ல மாட்டாங்களா? ஆனா மரியா அதை பத்தி எல்லாம் அக்கறை இல்லை, அதான் தாழ்மை உள்ள இருதயம். தன்னை பத்தி, தன் வாழ்க்கையை பத்தி அக்கறை இல்லை. தேவன்ல, தேவனுடைய மீட்பின் திட்டத்துல எந்த அளவுக்கு மெய்மறந்து போயிருக்கிறானா? அந்த நூற்று வந்த பிறகு எனக்கு என்ன நடக்கும், என்னை எப்படி ஆண்டவர் காப்பாற்றுவாரு, என் வாழ்க்கை என்ன ஆகும்? இல்ல, நான் தேவனுடைய அடிமை, கர்த்தருடைய வார்த்தையின்படி இந்த அடிமைக்கு நடக்கட்டும். கடவுள் மகிமைப்படுறாரா, அவருடைய மீட்பு வருமா, அது போதும். என்ன அவமானப்படுத்துவாங்களே, எனக்கு என்ன நடக்கும், என் கனவுகள் சதரப்படுமே, நான் கணவனோடு எப்படி வாழ்வேன், யோசிப்புக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருச்சு, அதெல்லாம் அக்கறை, அதெல்லாம் கவனம் இல்லை, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஆண்டவர் மகிமைப்படுத்துவார, ஆண்டவர் மகிமைப்பட்டா போதும், எனக்கு என்ன நடக்கும்னு கவலை இல்லை. இந்த தாழ்மை எத்தனை பேருக்கு நமக்கு இருக்கு, இந்த படிக்க வரலாம், இதுக்குதான் மரியாதை அப்படி ஆராதிக்க முடிகிறது. நமக்கு மரியாதை அதிகமான ஸ்லாக்கியங்கள் கிடைச்சாலும் நன்றி இல்லை, ஸ்தோத்திரம் இல்லை, ஏன்னா தாழ்மை இல்லை, ஆங்காரமான இருதயம் நமக்கு இருக்கு, பெருமை உள்ள இருதயம் நமக்கு இருக்கு. இல்லைன்னா மரியாதை நினைச்சிருக்கலாம், யோசிச்சு பாருங்களேன், நமக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா பாருங்களேன், என்ன ஒருவேளை எல்லாரும் விட்டு ஆண்டவர் என்ன செலக்ட் பண்ணி இருக்கிறாருன்னா எவ்வளவு பக்தி உள்ள பெண்ணான இருந்திருக்கணும். நமக்கு எல்லாருக்கும் வீழ்ச்சி அடைந்த மனிதர்களாக நமக்கு இருக்கிறது என்ன, ஏதாவது ஒண்ணு பெருசா நமக்கு நடந்துட்டோமே, ஏதாவது ஒண்ணு நம்ம சாதிச்சுட்டோம்னா போச்சு, 10 மடங்கு கதையை கட்டுவோம். இல்ல நமக்கு ஒரு ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாருன்னா அதை உரெல்லாம் பறைசாட்டுவோம். வெற்றிகள் என்ன, நம்முடைய எது என்ன, இதனாலதான் எனக்கு கிடைச்சிச்சு, அது கிடைச்சிச்சுன்னு நான் சாட்சிகளை சொல்லுவோம். அந்த மரியா அந்த காலத்துல, இந்த காலத்துல இருந்திருந்தா மரியா வந்து நம்ம இருந்திருந்தா உடனே ஒண்ணு பெருசா நமக்கு நடந்த கூடாது, உடனே அந்த ஏஜென்ஸோடு ஒரு வாட்ஸ்அப் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு ஸ்டேட்டஸ்ல போட்டு பாருங்கள், ஐ எம் கோயிங் டு பி த மதர் ஆஃப் காட், த மோஸ்ட் பிளஸ்ட் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ்ல போட்டுற மாட்டோம். எல்லாருக்கும் யோசிச்சு பாருங்களேன், தேவ தூதனே இறங்கி வந்து கடவுள் உலகத்துல பிறக்க போறாரு, அதுக்கு தாய் நீதான் இருக்க போறம்மா, பாக்கியவதியம்மா, எல்லா சந்ததியை விட நீ பாக்கியவதியம்மா அப்படின்னா, அதனால நான் அது வந்து தன்னை பெருமையா நினைக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு கொஞ்சம் கூட அது அது தன்னை பற்றி நினைக்காம தான் எவ்வளவு பெருசு, ஏன் எனக்கு இது கிடைச்சிச்சுன்னு நினைக்காம பரலோகத்தை நோக்கி ஆண்டவருடைய கிருபையை பார்த்து நெய்மறந்து போகுது. எலிசபெத் கிட்ட வருது, என்ன ஒரு பாக்கியவதி, என் கர்த்தருடைய தாய் என்கிட்ட வரணுமான்னு சொன்னா ரொம்ப தேங்க்யூ, என்னெல்லாம் இப்படி பாராட்டுறதுக்காக எல்லாம் ஒண்ணும் இல்லை. அந்த அம்மா பதிலும் சொல்லாம கடவுளை குதிக்க ஆரம்பிக்குது, தேங்க்ஸ் சொல்லல பாருங்கள, அவருடைய கவனம் எல்லாம் தேவன் மேல. அது மாதிரியானால யோசிக்கவே முடியல, எவ்வளோ என்ன போய் கடவுள் கவனிப்பாரா, என்ன போய் கவனா, யாரு என்ன மாத்தி அக்கறை, தன்னுடைய கடவுள் எப்படி என்ன போய் இப்படி மாத்தி இருக்கலாம், எனக்கு போய் இப்படி இறக்கத்தை காட்டலாம். தாழ்மையுடைய குணம் இதாங்க, தாழ்மை வந்து தன்னை பத்தி எப்பவும் பெருசா கொஞ்சம் கூட நினைக்காது, தனக்கு யாராவது ஒரு சின்ன தயவை காமிச்சிட்டாங்க, ஒரு புகழ்ச்சியா பேசிட்டாங்கன்னா அதை பத்தி ரொம்ப ஆச்சரியப்படும், அதுல அதிர்ச்சி கூட அடையும். நானா எனக்கா ரூத் பாருங்களேன், பிச்சை எடுக்க போறா, அவ்வளவு நல்ல பெண்ணு, போவாசு அங்க போய் தண்ணி குடிமான்னு அதெல்லாம் கொஞ்சம் ஏதோ எடுத்து பிச்சை மாதிரி குடுக்கறாரு, அதுக்கு ரொம்ப ஆச்சரியம், நான் யாரு, எனக்கு போய் ஏன் இவ்வளவு தயவு காட்டுறீங்கன்னு ஷாக் ஆகுது. அதான் மரியாதைக்கும் இருக்கிற ஷாக், எல்லா தாழ்மையும் அவங்க அப்படித்தாங்க ஷாக் ஆவாங்க, தன்னை பத்தி எந்த பெரிய எண்ணமோ இல்ல, தங்களை யாராவது புகழ்ந்து பேசிட்டாங்கன்னா அது ரொம்ப ஆச்சரியம் அவங்களுக்கு. என்னுடைய அடிமைத்துவம், என்னுடைய கீழ்த்தரமான நிலையில் இருக்கிற என்ன போய் தேவன் நோக்கி பார்க்கிறாரு, நான் ஒண்ணுமே இல்லையே, சமுதாயத்துல கலாச்சாரத்துல ஐ எம் நோபடி, ஒரு அடிமை நான், எதுக்குமே தகுதி இல்ல, எதுக்குமே லாய்க்கில்லாத என்ன, ஒரு கிராமம் ஒரு யூசுக்கும் இல்லாத என் மேல எவ்வளவு இறக்கம் காமிச்சாரு. காட்லி உமன், பக்தி உள்ள மனுஷர்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா, எவ்வளவு அதிகமா அவங்க பக்தியா இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்கள பக்திய உள்ளவங்க அவங்க நினைக்கவே மாட்டாங்க. அதான் அதுல இருக்கிற விந்த, உண்மையா பக்தி உள்ளவங்களா நம்ம இருந்தோம்னா நம்ம நம்மளை பத்தி அப்படி நினைக்கவே மாட்டோம், நம்ம மோசமானவங்க நினைப்போம். பவுல் மாதிரி இல்லைங்களா, இந்த சுய நீதி உள்ள பரிசை எங்க தான், தங்க இருதயமே தங்களுக்கு தெரியாம நாங்கள் எவ்வளவு நல்லவங்க, நாங்க எவ்வளவு ஒழுங்கானவங்க, தாங்க செய்யறதுக்கெல்லாம் நியாயம், நாங்க ஒழுங்கானவங்க தான், கடவுள் தான் சரியில்லை அப்படின்னு பரிசை, நான் நல்லவன் ஆண்டவரே, அவனை மாதிரி இல்லை, இவனை மாதிரி இல்லைன்னு பரிசைய குணம். பக்தி உள்ளவங்க தங்க பக்தி உள்ளவங்க நினைக்கவே மாட்டாங்க, தங்களை பத்தி கேவலமா தான் நினைப்பாங்க, அந்த அந்த தங்களை பத்தி தங்களுடைய சீரழிவை பத்தி நினைக்கிற அந்த எண்ணம் தான் அவங்களுக்கு தாழ்மையை உருவாக்குது, நொறுங்குண்ட இருதயத்தை உருவாக்குது. அந்த நொறுங்குண்ட இருதயத்திலிருந்து தான் உண்மையான ஆராதனை வருது, அதான் மரியாதைகிட்ட இருந்து வருது. நான் எவ்வளவு தகுதியற்றவர், நான் எவ்வளவு பாவம் உள்ளவர், எதுக்குமே லாய்க்கில்லை, எந்த ஆசீர்வாதத்துக்கும் எந்த நன்மைக்கும் தேவன் கிட்ட இருந்து வருகிற எந்த ஈவுக்கும் தகுதி இல்லாத எனக்கு இவ்வளோ பெரிய சாக்கியமானு நினைச்சு அது மெய்மறந்து தேவனை துதிக்கும். மரியாதை உண்மையான ஆண்டவர் ஏன் மரியாதை செலக்ட் பண்ணார்னா இந்த ஒரு காரணம் தெரியுது. மோசே அந்த காலத்துல இருந்த மனிதர்கள்லயே தாழ்மை உள்ள சாந்தகுள்ள மனிதன் மாதிரி அந்த காலத்துல இருந்த பெண்கள்லயே மரியாதை தாழ்மை உள்ள பெண்ணா இருந்ததுனால தான் இவ்வளவு பெரிய சாக்கியம் மரியாதை. அவர்கிட்ட நம்ம படிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு மனதில் தான் ஆராதனை வரணுங்க. இப்போ நம்ம கிறிஸ்மஸ் டைம்ல நமக்கு என்ன மனதில் இருக்கணும்? உண்மையான ஆராதனை. என்ன ஆராதனை? உள்ளத்திலிருந்து வரணும். அது தீவிரமான ஆராதனையா இருக்கணும். ஆராதனை தேவன் வந்து நம்மள மாதிரி அழிவு சாக வேண்டிய நமக்கு, நம்மள நரகத்தில் தூக்கி தள்ள வேண்டிய நமக்கு, தேவனுடைய தாயாக நம்மளை பண்ணல, தேவனுடைய பிள்ளைகளாகவே நம்மளை போய் பிசாசு பிள்ளைகளா இருந்த சீர்கட்டி இருந்த அழிக்க வேண்டிய நரகத்துக்கு தள்ள வேண்டிய நமக்கு அவரே இந்த பூமிக்கு இறங்கி வந்து நம்மளை தேவ பிள்ளைகளா மாற்றுவதற்காக எவ்வளோ பெரிய மதிப்பதற்காக இறங்கி வந்தாரு. உங்களை மாதிரி என்ன மாதிரி பாவிக்கு அப்படின்ற உணர்வு நமக்கு கொஞ்சமாவது இருந்தா, உண்மையான தாழ்மைன்ற என்னன்ற ஒரு வாசம் கூட நமக்கு இருந்தா, இந்த கிறிஸ்துஸ் எவ்வளவு நன்றிய உள்ளத்துல நமக்கு ஏற்படுத்தணும். கடவுளே தன் குமாரனை அனுப்பி, அது குறித்து ஆச்சரியம் இல்ல உங்களுக்கு? யோசிச்சு பாருங்களேன். அவ வந்து எல்லா கடவுளுடைய குணாதிசயத்தை விட என் ரட்சகரை அப்படின்னு புகழ்ந்து மரியா. ரொம்ப கவர்ச்சியானது ஒரு ரட்சகர். என்ன போய் நரகத்துல தள்ளணும், என் வாழ்க்கைக்கும் என்னுடைய பாவத்துக்கும் அழிக்கணும், என்னுடைய ரிபலியஸ் தனத்துக்கு அவர் போய் எனக்கு ரட்சகர் ஆகி இறங்கி வந்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து சீர்கேடெல்லாம் சீராக்கி என்னை தேவ பிள்ளையாக ஆக்கிறதுக்கு வந்திருக்கிறாரு. அந்த அதற்கு ஆச்சரியத்துல மூழ்கி போறோமா நம்ம? நம்ம எதுக்கு தகோ? மரியா மாதிரி நம்முடைய தாழ்மை கோலம் என்னன்னு நமக்கு தெரியுமா? சீர்கெட்ட கோலம் என்னன்னு தெரியுமா? அது தெரிஞ்சா எப்படி ஆண்டவரை நம்ம புகழ் நன்றி செலுத்தணும் இந்த காலகட்டத்துல? அது தெரிஞ்சவங்களுக்கு தான் கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ் வந்து உள்ளத்துல இருந்து வரும். ஆங்காரத்துல பெருமையில நம்ம எல்லாம் தகுதி உள்ளவங்க நினைக்கிறவங்களுக்கு பாருங்க. அதனாலதான் பரிசேயர்களுக்கு அந்த நியூஸே போகல. நம்மளும் பரிசேயர் குணம் இருந்தாலும் அதுல எந்த சந்தோஷம், இந்த கிறிஸ்துமஸ்ல அவங்களுக்கு எந்த சந்தோஷமும் இருக்க போறது இல்லை. வெறும் வெளியில கொண்டாடிட்டு போயிருவீங்க நீங்க, அவ்வளவுதான். அடுத்த கிறிஸ்துமஸ் வரும். உண்மையான கிறிஸ்துமஸ் சந்தோஷம் யாருக்கு தெரியுமா? அந்த மெய்ப்பருங்க மாதிரி எவ்வளவு தாழ்மை கோலம் நம்மளுது, எவ்வளவு அருவறுப்பான சீர்கெட்ட நிலைமை நமக்கு. நமக்கு போய் எவ்வளவு பெரிய கிருபை காமிக்கப்பட்டதேன்ற உணர்வு நமக்கு இருந்தாதான் என் ஆத்மா கர்த்தரை கழி கூறுகிறது, சந்தோஷப்படுகிறது, ஆனந்தம் சந்தோஷம் கொண்டாட்டம் நமக்கு வரும். அதை நினைச்சுதான் இந்த பாடல்கள் எல்லாம் வருது இல்லைங்களா? கேள் ஜென்மித்த ராயருக்கே இன்னும் அவங்க எல்லாம் பாடுறாங்க இல்லைங்களா? மறுஜென்மம் தர வந்தாரே, அவர் பிறந்ததுனால தானே நமக்கு இன்னொரு உயிர் கிடைச்சிச்சு. சாஸ்தாங்கம் செய்ய வாரும், சாஸ்தாங்கம் செய்ய வாரும். தேவன் நமக்கு அந்த ஆராதனையின் ஆவியை இந்த காலகட்டத்தில் கொடுக்கட்டும். தேவன் உதவி செய்யும்.